ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. குருவே சரணம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ஃப்ரைடே 14th May 2021. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன் சாப்டர் 10 ஸ்லோகம் 1 to 13. ஸோ இப்போ பார்த்தேன்னா நடுவில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால, பிஸியானு இல்லை, நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, சோம்பேறித்தனமாக ஆகிடுச்சு. 9th சாப்டருக்கு அப்புறம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருந்தது. இன்றைக்கி அக்ஷய திருதியைங்கிறதுனால இதை இன்றைக்கி எப்படி ஆரம்பிச்சிடணும், அது மாதிரி ஏதாவது ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு பண்ணால் தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அக்ஷய திருதியை வந்து நரசிம்மருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நம்ம நரசிம்மர் ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு இந்த 10th சாப்டரை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்டுருக்கேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ரிசும்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தி மிருத்தியும் நமாம்யகம் ஹம் ஈ ஓம் ஸ்ட்ரோம் சகஸ்டாரஹும் ஃபட் ஸ்வாஹா. இப்போது நம்ம 10th சாப்டரில் இருக்கக்கூடிய முதல் 13 ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓகே.
அத தசமோத்யாயஹ ஸ்ரீ பகவானுவாச பூய ஏவ மஹாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசஹ யத்தேஹம் ப்ரியமாணாய வக்ஷ்யாமி ஹித காம்யா. நமே விதுசுரகணாஹ ப்ரபவம் நமஹர்ஷய அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷஹ யோ மாமஜமநாதிம் ச வேத்தி லோகமஹேஸ்வரம் அசம்மூடஸ் ஸமர்த்யேஷு ஸர்வ பாபைஃ ப்ரமுச்யதே புத்தேர் ஞானமசம்மோஹ க்ஷமா சத்யம் தம க்ஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவச அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதானம் யசோ யஷஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக் விதாஹ மஹர்ஷய சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா யேஷாம் லோக இமா ப்ரஜாஹ ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேதி தத்வதஹ ஸோ விகல்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்ஷயஹ அஹம் சர்வஸ்ய ப்ரபவோ மத்த சர்வம் ப்ரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாஹ மச்சித்தா மத்கத ப்ராணா போதயந்த பரஸ் பரம் கதயந்தஶ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் ப்ரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் மாமுபயாந்திதே தேஷாமேவானுகம்பார் ಪಾರ್ಥಂ ಅಹಮಜ್ಞಾನಜಂ ತಮಃ ನಾಶಯಾಮ್ಯಾತ್ಮಭಾವಸ್ಥೋ ಜ್ಞಾನದೀಪೇನ ಭಾಸ್ವತ. ಅರ್ಜುನ ಉವಾಚ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ಪರಂ ಧಾಮ ಪವಿತ್ರಂ ಪರಮಂ ಭವಾನ್ ಪುರುಷಂ ಶಾಶ್ವತಂ ದಿವ್ಯಂ ಆದಿದೇವಮಜಂ ವಿಭುಂ. ಆಹುಸ್ತ್ವಾಮೃಷಯಃ ಸರ್ವೇ ದೇವರ್ಷಿರ್ನಾರದಸ್ತಥಾ ಅಸಿತೋ ದೇವಲೋ ವ್ಯಾಸಃ ಸ್ವಯಂ ಚೈವ ಬ್ರವೀಷಿ ಮೇ.
இப்போ நம்ம பத்தாவது சாப்டரில் இருக்கக்கூடிய முதல் 13 ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. இப்போ அதோட மீனிங்லாம் என்னென்னு பார்க்கலாம். பகவான் சொல்கிறார், திரண்டு உருண்ட தோல் உடைய அர்ஜுனா, ரொம்பவும் அன்பு இருக்கிற உனக்கு உன்னோட நலனை பார்த்து நான் எதை வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேனோ அந்த ரொம்ப உயர்ந்த பொருள் பதிந்த சொற்களை கேட்க தயாராகிக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது 7வது அத்தியாயத்துலேருந்து 9வது அத்தியாயம் வரைக்கும் சொன்ன விஷயங்களை வேறு முறையில் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் அதோடது. இப்போது பேசிக்கலி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மறைச்சு போற்றப்பட வேண்டிய பரமபுருஷனான பகவானோட குணங்கள், பிரபாவங்கள், தத்துவங்கள் இதை வந்து ரொம்ப தெளிவாக உணர்த்த வல்லதும் பரமாத்மாவை அடைய காரணமானதுமான ரொம்ப பெரிய உபதேசத்தை பரமம் வசகா அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னோட பக்தியோட தத்துவம் வந்து ரொம்ப நுட்பமானது, ஆழமானது, அதனால் அதை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுக்கணும். அதாவது ரொம்ப அக்கறையோடையும் ஸ்ரத்தையோடையும் பேரன்போடையும் மறுபடி கேட்கணும் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணுறார். அதாவது பகவான் சொல்கிறார், உனக்கு என் மேலே அளவற்ற அன்பு இருக்குது, என்னோடய சொல்கள் எல்லாத்தையும் அமுதம் மாதிரி நினச்சிண்டு ரொம்ப ஆர்வத்தோடையும் ஸ்ரத்தையோடையும் ரொம்ப கவனமாக கேட்டுருக்கேன், அதனால தான் எந்த விதத்துலேயும் ஒன்றையும் குறைக்காமல் நீ கேட்காட்டன கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப மறைச்சி வச்சு போற்றத்தக்க கூடிய என்னோட குணங்கள், பிரபாவங்கள், தத்துவம், ரகசியம் இதை வந்து திருப்பி திருப்பி உனக்கு சொல்லின்னு வரேன். இது என்னென்னா ஏன் மேலே நீ வச்சுட்டு இருக்கிற அன்போட விளைவு தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உன்னோட பிரேமை வந்து என்னோட மனசில் உனக்கு இதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஊன்றிடுது, அதனால தான் இப்போ உனக்கு வந்து எது ரொம்ப நன்மை பயக்குமோ அதைத்தான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத ஹித காம்யா அப்படிங்கிற வார்த்தையினால் உணர்த்துறாராம். இப்போது 2வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அர்ஜுனா, என்னோட உற்பத்தியை அதாவது லீலையாக வெளிப்படுறத தேவகணங்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, மகரிஷிகள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் எல்லா விதத்துலேயும் தேவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் ஆதி காரணமாக ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது இந்த ஸ்லோகத்தில் பிரபாவம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒப்பற்ற தன்னோட பிரபாவத்தினால் உலகத்தில் ஆக்கல், அழித்தல், அழித்தல் இதை நடத்துறதுக்கு பிரம்மதேவன், விஷ்ணு, ருத்ரன் அப்படிங்கிற தேவர்களோட உருவத்தை எடுத்துட்டோம், துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றி தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக பல விசித்திரமான லீலை மூலம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்களை கடை தேற்றுவதற்காக ஸ்ரீராமன், ஸ்ரீகிருஷ்ணன், மத்சயம், கூமம் அப்படிங்கிற தெய்வீக அவதாரங்கள்லாம் எடுத்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து அவர்களோட வாழ்வின் பயனை பெறத்துக்காக அவர்கள் விரும்பியபடி பல ஸ்வரூபங்களில் முடிவில்லாததும் விதவிதமானதுமான திருவடியாளர்களை முடிவில்லாமல் தொடர்ந்து நடைபெறத்துக்காக
அகில பிரபஞ்ச ஸ்வரூபமாகவும் வெளிப்படுகிறார். இதைத்தான் பிரபாவம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த அவதாரத்தோட தத்துவத்தை தேவர்களாகட்டும் மகர்ஷிகளாகட்டும் அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த அவதாரங்களில் என்னென்ன காரணங்களுக்காக எடுத்து வெளிப்படுறேனோ அதை சாதாரண மனிதர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. அப்படி தான் இதை நம்ம பொருள் எடுத்துக்கணும். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா சூரகணா அதாவது தேவர்கள் அப்படிங்கிற சொல்லு சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு என்னென்னா சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிற 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 12 ஆதித்யர்கள், பிரஜாபதி, 49 மருந்துகள், அஸ்வினி குமாரர்கள், இந்திரன், இந்த அனைத்தையுமே சூரகணா அப்படின்னு சொல்கிறாராம். இப்போது 3வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா யார் வந்து என்னை பிறப்பற்றவன் அனாதியானவன் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தலைவன் அப்படிங்கிறத தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறானோ, மனுஷங்களில் ரொம்ப அறிவாளியான அவன் பாவங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு என்ன, பகவான் வந்து தன்னோட யோகமாயினால் தான் பல பல உருவங்களில் வெளிப்பட்டாலும் கூட பிறப்பற்றவர். அது வந்து 6வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். மற்ற ஜீவனை போல அவருக்கு பிறவி கிடையாது. தன்னோட பக்தர்களுக்கு சுகம் கொடுக்கறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் பிறப்பது போல ஒரு லீலையை புரிகிறார். இந்த விஷயத்தை ஸ்ரத்தையோடையும் நம்பிக்கையோடையும் நன்னா புரிஞ்சுக்கணும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. இதுதான் பகவான் பிறப்பற்றவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதாகும். பகவான் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர். அதாவது அவரே மூல காரணம், அவருக்கு முற்பட்டவர் என்பது யாரும் கிடையாது. அவர் வந்து நித்தியர், இன்னைக்கும் உள்ளவர். மற்ற பொருளை போல பகவான் வந்து இந்த காலத்தில் பிறந்தார், இதுதான் ஆரம்பம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எப்போது தோன்றினார் அப்படிங்கிற கால வரையும் கிடையாது. அதனால தான் அவர் அனாதியானவர். இதை ஸ்ரத்தையோடையும் நம்பிக்கையோடையும் கரெக்டாக புரிஞ்சிக்கிறது தான் பகவான் வந்து அனாதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சமமாகும். அதுபோல தான் ஈஸ்வரன் வகையில் சேரக்கூடிய இந்திரன், வருணன், யமன், பிரஜாபதி அப்படிங்கிற லோகபாலகர்கள் எல்லாருக்கும் பகவான் தான் தலையான தலைவர். அவர்கள் எல்லாரையும் நியமிக்கிறார், தூண்டுகிறார், செய்விக்கிறார், அழிக்கிறார், எல்லா விதத்திலையும் எல்லாரையும் தாங்கி பேணுகிறார், காக்கிறார். சர்வ வல்லமை படைத்தவர் அவர். இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட டவுட்டே இல்லாமல் புரிஞ்சுக்கிறது தான் பகவானை உலகங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சமமாகும். இப்போது நம்ம மேலே சொன்னபடி பகவானை வந்து பிறப்பில்லாதவர், அனாதி, லோகமகேஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதோட பலனை இந்த மாதிரி கூறுறார். அதாவது எப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மனுஷங்க மேலே சொன்ன விதம் படி பகவானோட பிரபாவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கொள்கிறவனே பகவானை உண்மையாக தெரிஞ்சவன் ஆறாம். பகவானை அந்த மாதிரி தெரிஞ்சின்றவனே அசம்மூடகா அப்படின்னு சொல்கிறார். அதாவது அறியாமையற்றவன், மற்ற எல்லாரும் அறிவிலிகளே அப்படின்னு சொல்கிறார். பகவானோட தத்துவத்தை நன்னா புரிஞ்சின்றிருக்கிறவன் இயல்பாகவே அருமையான மனித பிறவியோட விலைமதிப்பற்ற ஆயுள எல்லா விதத்துலேயும் பகவானோட வழிபாட்டிலேயே தான் ஈடுபடுத்துவான். இது வந்து 15வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கான். உலகத்தில் உலகியல் பற்றுள்ள எல்லார்களை போலையும் போகங்களோட சுகத்திற்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டு அதில் ஈடுபட மாட்டான். அதனால தான் இந்த பிறவிலையும் முற்பிறவிலையும் செஞ்ச பாவங்கள் எல்லாத்துலேயுமே அவன் முழுமையாக விடுபட்டு எளிதாக பகவானை அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது 4வது ஸ்லோகம் அப்புறம் 5வது ஸ்லோகம் ரெண்டுத்துலேயும் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அர்ஜுனா, தீர்மானம் செய்கிற திறன், உண்மையான அறிவு, மோகம் இன்மை, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனவடக்கம், இன்பமும் துன்பமும் தோன்றுவதும் அழிவதும் பயமும் பயமின்மையும், அஹிம்சை, சம்பாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ், இகழ்ச்சி, இந்த மாதிரி உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறான மனப்பாம்புகள் வந்து மனப்பாங்குகள் வந்து ஏன்டேந்து தான் உண்டாருதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா செய்யத்தக்கது செய்யத்தகாதது, ஏற்கத்தக்கது ஏற்கத்தகாதது, நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தீர்மானம் செய்கிற மனசோட செயல்பாடு தான் இது புத்தின்னு சொல்லப்படுறது. சரி, ஒரு பொருளை பற்றின உண்மையான அறிவு வந்து ஞானம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சாதாரண பொருள் முதல்லேருந்து பகவான் வரை இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பற்றிய உண்மையான அறிவு தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறான். விஷய சுகங்களில் ஈடுபட்டவங்க வந்து நிலையானவை, சுகமளிப்பவை போல தோற்றமளிக்கக்கூடிய போகங்கள் வந்து அநித்தியமானவை, கணநேரத்தவை, துக்கத்துக்கு காரணமானவை அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதால் மோகமடையாத மனப்பாங்கு கொள்வதற்கு பேர் தான் அசம் மோகா அப்படின்னு, அதாவது மோகமின்மை அப்படின்னு சொல்லப்படுறதான். அது மாதிரியே தான் மற்றவாளுக்கு கெடுதி நினைக்கிறது, கெடுதி செய்யறது, பொருளை வந்து எடுத்துக்கிறது, அவமானம் பண்ணுறது, தாக்கிறது, கடுமையாக பேசுறது, திட்டுறது, பழிக்கிறது, கோழி மூட்டுறது, தீ வைக்கிறது, விஷம் கொடுக்கறது, கொல்றது, நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அழிவை உண்டாக்குறது, அந்த மாதிரி எத்தனை குற்றம் இருக்கோ அத்தனையிலையும் ஒன்றோ பலவோ வச்சுண்டு நமக்கு தீங்கிழப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவரை எதிர்த்து பழிக்கு பழி வாங்க நமக்கு திறமை இருந்தால் கூட பழி வாங்காமல் நமக்கு வந்து அந்த பழி வாங்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. ஐயோ பாவம், இந்த குற்றத்துக்கு இந்த உலகத்துலேயோ பரலோகத்துலேயோ எதிரிக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்கு பேர் தான் க்ஷமா, அதாவது பொறுமை அப்படின்னு சொல்கிறாளாம். அதுபோல தான் அந்த கரணம் இதன் மூலம் பார்த்து கேட்டு உணர்ந்து கொண்ட பொருளை அதே மாதிரி மற்றவாளுக்கு விளங்க வைக்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டாகவும் இனிய மொழியிலையும் எடுத்து சொல்கிறதுக்கு பேர் சத்தியம், அதாவது உண்மை அப்படின்னு சொல்கிறாலாம். அப்புறம் பார்த்தோன்னா போகப்பொருளை தேடி ஓடுற புலனை அதுலேருந்து தடுத்து தன்னோட வசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, அது போன வழி போகாமல் தடுக்கிறதுக்கு பேர் தமஹா அப்படின்னு சொல்கிறா. மனசை நல்லா அடக்கி தன்னோட வசத்திலேயே வச்சுக்கிறதுக்கு பேர் ஷமஹா அப்படின்னு சொல்கிறாளாம். இப்போ பார்த்தோன்னா ரொம்ப பிரியமானதும் அனுகூலமான பொருள் வந்து சேர்ந்தால், நாம் விரும்பாத பிரதிகூலமான பொருள் நம்ம விட்டு போனால் மனசில் ஏற்படுற சுகம், அப்படியே விரும்பி கை நழுவி விரும்பாதது வந்து சேர்ந்தால் மனசில் ஏற்படுறது துக்கம். அது வந்து ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மிகம் அப்படின்னு மூணு வகையை பிரிக்கிறாளாம். மனுஷங்க வந்து விலங்குகள், பறவைகள், புழுக்கள், பூச்சிகள், அதனால் ஏற்படும் கஷ்டம் வந்து ஆதி பௌதீகம் அப்படின்னு சொல்கிறான். மழை இல்லாமல் அதிக மழையோட நிலநடுக்கத்தோட இடிவிழறது பஞ்சம், இது வந்து தெய்வ சீற்றத்தால் ஏற்படுற துக்கம்னால இது ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்கிறான். உடம்பு, புலன், மனம், இதனால் ஏற்படுற நோய் வந்து கவலை அப்படிங்கிற கஷ்டத்தை கொடுக்குறது இல்லையா, இது வந்து ஆதி ஆத்மிகம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தோன்னா படைப்போட ஆரம்பத்தில் எல்லா சராசரனும் உண்டாரத்துக்கு பேர் வந்து பவம் அப்படிங்கிறார். பிரளய காலத்தில் மறைஞ்சு போகிறதுக்கு பேர் அபாவம் அப்படிங்கிறார். ஏதோ ஒன்று இழக்கிறதுனாலையோ அல்லது யாராவது இறந்து போகிறதுனாலையோ வரக்கூடியது வந்து பயம். பகவான் எங்கேயும் இருந்திருக்கிறார் நம்ம அப்படின்னு உறுதியாக நம்பி நம்மளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு பயப்படாமல் இருக்கிறதுக்கு பேர் அபயம். அதே மாதிரி எந்த நேரத்துலேயும் எந்த பிராணிக்கும் எந்த வித வகையிலையும் மனசாலேயோ சொல்லாலேயோ உடம்பாலேயோ கொஞ்சம் கூட துன்புறுத்தல் உண்டாக்காமல் இருக்கிறது அஹிம்சா அப்படிங்கிறா. சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, மானம் அவமானம், நட்பு பகை அப்படின்னு எத்தனை செய்கைகள் பொருட்கள் நிகழ்ச்சிகளுக்கு உட்பட்டால் கூட அதோட மாறுபாடு காரணமாக விருப்பு விருப்ப அடையாமல் எப்போதும் சமபாவனையோடு இருக்கிறதுக்கு பேர் வந்து சமதா அப்படிங்கிறான். எந்த நேரத்துலேயும் அது பிராப்தத்தோட பயன்தான் அப்படின்னு தெய்வம் விதித்தது அப்படின்னு அறிஞ்சு எப்போதுமே மனமலர்ச்சியுடன் இருக்கிறதுக்கு பேர் துஷ்டிகி, அதாவது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாளாம். இப்போ பார்த்தோன்னா தவம்ங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை ப்ராப்பராக அனுஷ்டிக்கிறோன்னா அது அதிலிருந்து ஏற்படுற கஷ்டத்தை கூட பொறுத்துண்டு அதை நம்ம பண்ணுறோன்னா அது தவம். நம்மளுக்குள்ள பொருளை மற்றவாட நலனுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தானம். உலகத்தில் எல்லாரும் நம்மளை வந்து போற்றி புகழறதுக்கு பேர் கீர்த்தி, நம்மளை எல்லாரும் இகழறதுக்கு பேர் அபகீர்த்தி அப்படின்னு சொல்கிறான். இதில் துக்கம், அழியறது, பயம், அபகீர்த்தி இதெல்லாம் வந்து பிராப்தத்தோட வினைப்பயனை அனுபவிக்கும் வாயிலாக ஜீவன்களுக்கு வருது. அதனால் இது நாம் செய்த கர்மங்களுக்கு பயனளித்து முறைப்படுத்தும் பகவானிடம் இருந்து உண்டானவை அப்படின்னு சொல்கிறது தான் பொருந்தும். ஆனால் க்ஷமா, சத்தியம், தமம், அஹிம்சை அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையான குரோதம், பொய், புலன்களுக்கு அடிமையாகுது, ஹிம்சை அப்படிங்கிற தீய குணங்கள் பகவான் அளிப்பவை அல்ல. அது இல்லாமல் கீதையில் முன்பு சொன்ன மாதிரி இந்த தீய குணங்கள், தீய நடத்தை இதுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானங்கிறது அறியாமை அப்படிங்கிறது தான். அந்த அறியாமைங்கிறது என்ன? காமம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத 3வது சாப்டர் 37வது ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார். இதை வந்து வேரோட களையணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இங்கு சத்தியம் அப்படிங்கிறதுக்கு எதிரான சொற்கள் வந்து எப்போதுமே சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் பிரஜைகள் எல்லாரும் யார்கிட்டேந்து உண்டானாங்களோ அந்த 7 மகர்ஷிகளும் அவங்களுக்கும் முந்தியவர்களான சனகர் அப்படிங்கிற சனத்குமாரர்கள் சொல்லுவேன் 4 பேர், அந்த 4 முனிவர்களும் அந்த மாதிரியே சுயம்புவானவர் முதலிய 14 மனுக்களும் என்னோட சங்கல்பத்தினால் மட்டும்தான் தோண்டியிருக்காங்க. எல்லாருமே என் மேலே அன்பும் நம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுட்டுருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பேரை பற்றி ஒரு சின்ன குறிப்பெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மரீஷி. இவர் வந்து பகவானோட அம்சாவதாரம் அப்படின்னு மதிக்கப்படுறவர். இவருக்கு வந்து நிறைய மனைவிகள் இருக்கார். அதில் தக்ஷ பிரஜாபதியோட பெண் வந்து சம்பூதி அப்படிங்கிறவங்களும் ஒருத்தர். தர்மர் அப்படிங்கிற அந்தனரோட பொண்ணான தர்மவிரதை அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானவங்க. சம்பூதியும் தர்மவிரதியும் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களோட குழந்தைங்க தான் ரொம்ப பல்கி பெருகிது. மகர்ஷி வந்து மகர்ஷி கஷ்யபர் வந்து இவரோட புத்திரர். பிரம்மதேவர் இவருக்கு தான் பத்ம புராணத்திலேருந்து ஒரு பகுதியை சொல்லியிருக்கார். அநேகமாக எல்லா புராணங்கள்லேயும் மகாபாரதத்தையும் வேதங்களில் கூட இவரை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மதேவர் முதல் முதலாக பிரம்ம புராணத்தை இவருக்கு தான் சொல்லியிருக்கார். இவர் வந்து எப்போதுமே படைத்தல், காத்தல் அப்படிங்கிற செயல்களிலேயே ஈடுபட்டுருந்தார். இவரை பற்றி விரிவாக பார்க்கணுன்னா வாயு, ஸ்கந்த, அக்னி, பத்ம, மார்க்கண்டேய, விஷ்ணு புராணங்களில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது வந்து ஆங்கிரஸ். இவர் வந்து ரொம்ப தேஜஸ் படைத்த ஒரு மகரிஷி. இவருக்கு பல மனைவிகள் இருக்காங்க. அதில் முக்கியமாக 3 பேர். ஒருத்தி வந்து மருசியோட பொண்ணு சுரூபா அப்படிங்கிறவங்க. அவள்கிட்ட பிரகஸ்பதி பிறந்தார். இன்னொருத்தி வந்து கர்த்தம ரிஷியின் பெண் ஸ்வராட்டுங்கிறவங்க. அவங்களுக்கு தான் கௌதமர் பிறந்தார். கௌதமர், வாமதேவர் அப்படிங்கிற 5 குமாரர்கள் பிறந்திருக்காங்க. ஸோ இன்னொருத்தி வந்து மனுவோட புத்திரி பத்யா. அவள்கிட்ட வந்து விஷ்ணு முதலிய 3 குமாரர்கள் பிறந்தார்கள். வாயு புராணம் 65 அதில் இதை பற்றி சொல்லியிருக்கு. அக்னியோட மகளான ஆத்ரேயிட்ட ஆங்கிரஸ் அப்படிங்கிற பல புதல்வர்கள் பிறந்திருக்காங்க. ஸோ இது வந்து பிரம்ம புராணத்தில் சொல்லியிருக்கு. இன்னும் பல இதில் புக்ஸில் வந்து அங்கிரஸ்க்கு சுபா அப்படிங்கிற பத்தினிலேருந்து பிறந்தவர் தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு கோட்டாக வந்திருக்கான். இப்போ மூணாவதாக பார்த்தோம்னா அத்ரி. இவர் வந்து தென்திசையில் வாழறவர், ரொம்ப புகழ்பெற்ற அனசூயா தேவி தான் இவரோட பத்னி. அவர் வந்து கபில பகவானோட சகோதரி, கர்த்தமர் தேவகுதியின் பெண். வனவாசத்தப்போ பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இவர்களோட உபசாரத்தை ஏற்றுந்து அனசூயா லோகமாதா சீதாதேவிக்கு பலவிதமான பதிவிரத தர்மங்களை சொல்லி திவ்யமங்கலமான திரவியங்களையும் ஆடைகளையும் கொடுத்து அவளுக்கு வந்து நன்னா உபதேசம் செஞ்சான். பிரம்மஞானிகளில் ரொம்ப சிறந்தவராக கருதப்படுறவர் அத்ரி மகரிஷி. பிரம்மதேவர் வந்து அவர்கிட்ட மக்களை பெருக்குமாறு சொல்லியிருந்தார். உடனே அத்ரி மகரிஷி மனைவி அனசூயோட ருக்ஷம் அப்படிங்கிற மலை மேலே தவம் மேற்கொண்டார். அங்கே வந்து பகவானோட பரம பக்தர்கள் கடுமையாக தவம் புரிஞ்சாங்க ரெண்டு பேரும். தவத்தோட பலனாக பகவானை நேராக தரிசிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினாங்க. உலகமெல்லாம் ஆள்ற பகவானை சரணடைஞ்சு அவங்களோட சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தாங்க. அப்போது அவங்க தலையிலேருந்து யோகாக்னி வெளில வந்தது, மூ உலகையும் எரிக்க ஆரம்பிச்சுடுத்து. அவங்களோட தவத்தை வச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு மூர்த்தியும் நேராக வந்து வரமளிக்கிறதுக்கு வந்தாங்க. மூணு மூர்த்தியும் ஒன்றா தரிசனம் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப சமகிழ்ந்தாங்க. ஸோ நான் தழுத்தழுக்க துதிச்சுட்டு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, பிரம்மா மக்களை பெற வேண்டும் என்று ஆணையிட்டார் இல்லையா, அதை நினச்சி அத்ரி சொன்னார், நான் வந்து புத்திரப்பேரை வேண்டி பகவானுக்கு பூஜை செஞ்சேன், அவரது தரிசனம் செய்ய விரும்பினேன், நீங்கள் மூணு பேரை வந்திருக்கீங்க, உங்களை பற்றி நான் கற்பனையில் கூட பேச இயலாது, ஏன்னா உங்களை பற்றி பார்க்குறதுக்குன்றது வந்து இயலாத விஷயம். ஸோ உங்களுக்கு எப்படி என் மேலே கிருகை வந்தது நீங்களே அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். உடனே மூவரும் வந்து சிரிச்சுட்டு, அந்தனர்களே ரொம்ப சிறந்தவர், உங்களோட சங்கல்பம் சத்தியமானது, நீங்கள் யாரை தியானம் செஞ்சீங்களோ அவர் தான் தங்கள் மூணு பேருக்கும் மூணு ஸ்வரூபங்கள், எங்களோட அம்சமாக உங்களுக்கு மூணு புதல்வர்கள் பிறப்பாங்க, நீங்கள் பிறவி பெயனை அடைஞ்சு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூர்த்திகளும் மறைஞ்சு போய்ட்றாங்க. மூணு பேருமே அவருக்கு புதல்வராக பிறந்தாங்க. விஷ்ணுவோட அம்சமாக பிறந்தவர் தான் தத்தாத்ரேயர், பிரம்மனோட அம்சமாக பிறந்தவர் தான் சந்திரன், சிவனோட அம்சமாக பிறந்தவர் தான் துர்வாசர். ஸோ இவன் மூணு பேர் பற்றியும் நம்ம முன்னாடி ஒருவாட்டி பார்த்துக்கோம் இல்லையா. துர்வாசர் வந்து பிறக்கலை, அவர் வந்து என்ன கர்ப்பத்தில் வசிக்க சொல்லாதம்மா, துர்வாசம் வந்தாலும் நான் அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டார், ஜடாமுடியா இவராகவே வந்துட்டார். தத்தாத்ரேயர் அனசூயா தேவிக்கு பிறந்தார், பிரம்மதேவன் அனசூயா தேவிக்கு பிறந்தார். ஸோ அதனால தான் நம்மளை இப்போ ஜாதகம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட நம்ம நட்சத்திரம் எதுவோ சந்திரன் அங்கே தான் இருப்பார், சந்திரனை தான் பேஸாக வச்சு நம்மளோட ஜாதகம் மூவ் ஆகும் இல்லையா. இது ஒன் ஆஃப் த ரீசன் பிரம்மதேவனை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதுக்கும் ஒரு இதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய குருநாதர்கிட்டேருந்து. அப்புறம் வந்து புலஸ்தயர், இவர் வந்து தர்மத்தில் ரொம்ப ரொம்ப நாட்டம் உடையவர், ரொம்ப தவசீலர், தேஜஸ் மிகுந்தவர், யோக வித்தியைக்கு ரொம்ப டீச்சர் அத்தாரிட்டேட்டிவ் மாதிரி. ஸோ ராட்சஸர்களை வதம் செய்கிறதுக்காக பராசர முனிவர் வந்து ஒரு பெரிய யாகம் செஞ்சார். அப்போது வசிஷ்டர் சொன்னதுனால புலஸ்தியர் அந்த யாகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தடுத்தார். பராசரர் புலஸ்தியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு யாகம் செய்கிறத நிறுத்திட்டார். அதனால் மகிழ்ந்த புலஸ்தியர் என்ன செஞ்சார், எல்லா சாஸ்திரங்களோட ஞானமும் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பராசருக்கு ஆட்சி கொடுத்துட்டார். இவருக்கு வந்து சந்தியா, பிரதீஷி, பிரீத்தி, ஹவர்பு அப்படிங்கிறவங்க பத்தினிங்க. இவங்க மூலமாக நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க. தத்தோலி அதாவது அகஸ்தியர், நிதாகர் அப்படின்னு புகழ்பெற்ற முனிவர்கள் இவரோட குமாரர்கள். விஸ்ரவஸ் அப்படின்னு ஒரு பையனும் உண்டு. அந்த விஸ்ரவஸோட புதல்வர்கள் தான் குபேரன், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். புராணங்கள்லேயும் மகாபாரதத்துலேயும் இவளை பற்றியும் கூறப்பட்டிருக்கு. ஆஃப்கோர்ஸ் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுத்துலேயுமே வருவா. ஸோ இவரோட கதை வந்து விஷ்ணு பிரம்ம வைவர்த்தம் கூர்மம் ஸ்ரீமத் பாகவதம் வாயு ஆகிய புராணங்களில் மகாபாரதத்தில் உத்தியோக பர்வதத்துலேயும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கா போல இருக்கு. அஞ்சாவது வந்து புலஹர் அப்படின்னு ஒரு மகரிஷி. இவர் வந்து ரொம்ப செல்வந்தராகவும் ஞானியாகவும் விளங்கின மகரிஷியும். இவர் வந்து சனாதன மகரிஷிட்டேருந்து பகவானை பற்றின ஞானத்தை பெற்றுண்டு அவரோட அந்த வந்து கௌதமருக்கு போதித்தார். இவருக்கு தக்ஷ பிரஜாபதியோட பெண் க்ஷமா அப்படிங்கிறவள்டையும் கர்த்தமரோட பெண் கதி அப்படின்னு அப்படிங்கிறவள்டையும் பல குழந்தைகள் பிறந்தது. கூர்மம், விஷ்ணு, ஸ்ரீமத் பாகவதம் அந்த மாதிரி புராணங்களில் இவரோட கதையெல்லாம் டீட்டெயிலாக வருது. ஆறாவது முனிவர் பேர் வந்து க்ரது. இவரும் ரொம்ப தேஜஸ் உள்ள ஒரு மகரிஷி. இது வந்து கர்த்தமரோட பெண் கிரியையும் தக்ஷபுத்ரி சன்னதி அப்படிங்கிறையும் கல்யாணம் பண்ணிட்டார். இவர் வந்து வாக்கில்யர் அப்படிங்கிற 60,000 முனிவர்களோட தந்தை, வாலகில்யர் அப்படிங்கிற 60,000 முனிவர்கள் இருக்காங்க, அவங்களோட தந்தை இவர். அவர்கள் வந்து சூரிய பகவானுக்கு எதிர்முகமாக நின்று சூரியனை துதிச்சுண்டு போயிட்டு இருக்காங்க. புராணங்களில் பல இடங்களில் அவர்களோட கதை வருது. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம், விஷ்ணு புராணம் முதல் அம்சம், இதெல்லாம் இவங்களோட கைவரோட கதை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது வந்து வசிஷ்டர், மகர்ஷி வசிஷ்டரோட தவம், தேஜஸ், பொறுமை, தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உலக புகழ்பெற்றது. இவரோட பிறப்பு வந்து புராணங்களில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக பிறந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்ம வசிஷ்டரோட மனைவி பேர் அருந்ததி. அந்த அருந்ததி வந்து ரொம்ப சிறந்த பதிவிரதை. வசிஷ்டரோட சூரியவம்ச குலப்புரோகிதர் அவர் வந்து சூரியவம்சத்தோட குலப்புரோகிதர் அவர். பகவான் வந்து ஸ்ரீராமனாக அந்த காலத்து அந்த குலத்தில் அவதரிக்கும்போது அவரை தரிசிக்கலாம் அப்படிங்கிற ஆசையால் அவரோட குலத்தில் புரோகிதர் பதவியை ஏற்றுண்டார். அந்த குலம் வந்து தழைத்தவங்க என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சார். பகவான் ஸ்ரீராமனை தன்னோட சிஷ்யனாக வாங்கிட்டு தன்னோட பிறவி பையனை எய்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ பார்த்தோன்னா வசிஷ்டரோட பெருமையை சொல்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஒரு சமயம் வந்து தவம் ரொம்ப பெருசா இல்லை சத்சங்கம் ரொம்ப பெருசா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும். விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாரோ தவம் தான் பெருசுன்றது, வசிஷ்டர் வந்து இல்லை சத்சங்கம் தான் பெருசு. ஸோ ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து என்ன இருக்குது, இது யார்கிட்ட போய் தீர்த்துக்கலான்னு ஒன்று ஆதிசேஷன்கிட்ட போயிருக்கு. ஆதிசேஷன்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்ட உடனே ஆதிசேஷன் சொல்லியிருக்கார், இது நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் இப்போ பூமியை தாங்கிட்டு இருக்கேன், இல்லை ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பூமியை தாங்கிக்கோங்க, கொஞ்ச நாள் தாங்கிக்கோங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன், முடிவை சொல்கிறேன் அப்படின்னு இருக்கேன். உடனே விஸ்வாமித்ரர் என்ன பண்ணார், தன்னோட 1,000,000,000 பண்ண தவத்தோட பலன் அதுக்கு கொடுத்து பூமியை தாங்க ட்ரை பண்ணாராம். அப்போ என்னாச்சும் தாங்க முடியாமல் கொஞ்சம் நெடுங்க ஆரம்பிச்சுருத்தான். உடனே இவர் வந்து வசிஷ்டர் வந்து தன்னோட சத்சங்கத்தோட அரை கணம் அந்த பலனை கொடுத்து பூமியை தாங்கி நிறுத்திருக்கார். அது ரொம்ப நாள் நிறுத்து கொஞ்ச நாள் கழிச்சு விஸ்வாமித்திரர் கேட்டாராம், ஏன்னா அது சேஷனே இவ்வளோ நாளையை எடுத்து நீங்கள் பதிலே சொல்லலையே, நான் பதில் சொல்லலை ஆனால் நேராக நீங்களே பார்க்குறீங்களே, அவரோட அரைக்கண சத்சங்கத்தோட பலன் உங்களோட பல 1,000,000,000 தவத்தை விட மேலேங்கிறதுக்கு பூமியை தாங்கிறதுலே தெரியலையா அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா அதே மாதிரி வசிஷ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்னு ஏன் சொல்கிறோன்னா, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா சித்தி, அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தி, எல்லா சித்தி அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றவர். அவர் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப 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 டாப்பில் இருக்கிறார். அதாவது காமம், குரோதம், மோகம், லோபம் அப்படிங்கிற சத்ருவெல்லாம் பக்கத்தில் கூட நெருங்க விடாதவர். இன்ஃபேக்ட் அவரோட 100 புத்திரர்களை கொன்ன விஸ்வாமித்திரர் மேலே அவருக்கு எந்த கோபத்தையும் காட்டவே இல்லை அவர். ஏன்னா அவருக்கு எல்லா என்ன சொல்கிறது எல்லா பவர்ஸும் இருந்து அவர் மேலே கோபப்படாமல் கடைசி வரைக்கும் அனுசரணையாக தான் இருந்திருக்கார். அதனால தான் வசிஷ்டர் வந்து ரொம்ப உயர்வாக கருதப்படுறவர். அதனால தான் பரமசிவனே வந்து பிராமணர்களை ரொம்ப உயர்ந்த பதவி உயர்ந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கார். இவரை பற்றி தேவி பாகவதம், விஷ்ணு புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம், ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற எல்லா புக்ஸ்லேயும் நம்ம இவரை பற்றி நல்லா படிக்க முடியும். இப்போது நம்ம கொஞ்சம் மன்வந்தரத்தை பற்றி பார்ப்போம். பிரம்மதேவனோட ஒரு நாளில் 14 மனு தோன்றுறாங்க. ஒவ்வொரு மனுவோட அதிகார காலம் அதுக்கு பேர் மன்வந்தரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 71 சதுர்யுகங்களுக்கு கொஞ்சம் அதிகமான காலம்தான் ஒரு மன்வந்தரம். மனுஷ வருஷனோட கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு மன்வந்தரம் அப்படிங்கிறது 30,67,20,000 அப்படின்னு கணக்கு வருது. ஸோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தி அது மாதிரி. இதை வந்து தேவ வருஷ கணக்குப்படின்னு பார்த்தோம்னா 852,000 தேவ வருஷத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. இது வந்து விஷ்ணு புராணம் முதல் ஸ்லோகத்தில் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் உலக காக்கிறதுக்கும் வேறு வேறு சப்தரிஷிகள் உண்டாகிறாங்க. இப்படி மன்வந்தரம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு மனு மாறும்போது அவர் கூட சப்தரிஷிகள், தேவதைகள், இந்திரன், மனுகுமாரர்கள் எல்லாருமே மாறுறாங்க. இப்போது நடைபெறுகிற கல்பத்தோட மனுக்களின் பெயர் வந்து ஸ்வயாம்புவ, ஸ்வாரூஷிஷ, உத்தம, தாமச, ரெய்வத, சாக்ஷுஷ அப்படின்னு ஆறு மன்வந்திரம் முடிஞ்சிடுச்சு. ஏழாவது வைவஸ்வத அப்படிங்கிறது நடக்கிறது இப்போது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி அப்படிங்கிற மன்வந்திரங்கள்லாம் வரப்போகுது. பதினாலு மனுக்களுக்கு ஒரு கல்பம் முடிஞ்ச உடனே எல்லா மனுவும் மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போது சும்மா நம்ம வந்து இந்த மன்வந்திரமோட வருஷக்கணக்கு என்னன்னு அப்படி ஒரு குயிக்காக அனலைஸ் பண்ணலாமா? ஒரு சதுர்யுகம், அதாவது த்ரேதாயுகம், கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது நாலு சேர்ந்தது தான் ஒரு சதுர்யுகம், அதாவது மகாயுகம்னு சொல்லுவோம். அது வந்து 43,20,000 வருஷமாக. 71 சதுர்யுகம் வந்தது தான் ஒரு கல்பத்தோட சந்தி, அது வந்து 30,60,20,000 அப்படின்னு வருது. அது மாதிரி மன்வந்தரத்தில் 14 சந்தி வருது, ஒவ்வொரு சந்தியும் 17,28,000 வருஷங்கிறது. அப்புறம் சந்தியோட இருக்கக்கூடிய ஒரு மன்வந்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 30,84,48,000. ஸோ இப்போ பார்த்தோன்னா 14 சந்தியோடு இருக்கக்கூடிய 14 மன்வந்திரங்கள், கல்பத்தோட சந்தியோடு இருக்கக்கூடிய 14 மன்வந்திரங்கள், அதாவது ஒரு கல்பத்தோட என்டையர் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 432 கோடி வருஷம். அது வந்து எப்படின்னா 12,00,000 தேவ வருஷம், 1,20,00,000 தேவ வருஷம்னு சொல்கிறான். இப்போது இங்கேயே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போது இந்த சனகர் அப்படின்னு சொல்கிற பிரம்மதேவனோட குமாரர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பிரம்மரோட மனசில் தானே உதித்தார், ஆனால் இந்த ஸ்லோகத்துப்படி பகவான் தன்னோட மனசில் உதித்தார்னு சொல்கிறாரே அப்படின்னு ஒரு கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரம்மதேவரோட மனசில் உதித்தவங்க தான், ஆனால் உண்மையில் பகவானிடம்தான் உதித்திருக்காங்க. ஏன்னா பகவான் தான் உலகம் படைக்கிறதுக்காக நான்முகனோட வடிவு கொண்டு விளங்குகிறார். அதனால் பிரம்மதேவன் மனசில் உதித்தா கூட அது வந்து தன்னோட மனசு, பிரம்மதேவனே பகவான் தான் அப்படிங்கிறத இங்கே விளக்கிறார். இப்போது பகவான் வந்து 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா? யார் வந்து என்னோட இந்த ஈஸ்வரத்தன்மையோட விரிவையும் யோகசக்தியும் தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கிறானோ அவன் வந்து அசையாத பக்தி யோகத்துடன் கூடியவனாக மாறுறான், இந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது பார்த்தோன்னா முதல் 3 ஸ்லோகத்தில் பகவான் வந்து புத்தி அப்படிங்கிற குணங்களில் மகர்ஷிகளில் தன்னோடு தன்ட்டேந்து தான் தோன்றித்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்புறம் 7வது சாப்டர் 8வது ஸ்லோகத்தில் ஜலத்தில் ரசமாக இருக்கிறேன்னும், 9வது சாப்டரில் 16வது ஸ்லோகத்தில் நான் தான் கிரது, அதாவது யாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். இப்படி எந்தெந்த பொருள்லையும் அவரோட தன்மைகளையும் தேவதைகளையும் சொன்னாரோ அது எல்லாத்தையும் தான் ஏதாம் விபூதிம் அப்படிங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்படுறது. ஆக்சுவலி பகவானோட உலகியலுக்கு அப்பாற்பட்ட சக்தியை வந்து தேவதைகளும் மகர்ஷிகளும் கூட முழுமையாக புரிஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம இதே சாப்டரில் 2வது 3வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா. பகவான் வந்து தானே சாத்விக ரஜச தாமச அப்படிங்கிற பாங்குகளை உண்டு பண்ணும் கருவியாக இருந்தாலும் எப்போதுமே அதுலேருந்து தனிச்சிருக்கார். அந்த பாங்கு வந்து அவர்கிட்ட இல்லை, அவரும் அதில் இல்லை அப்படிங்கிறத 7வது சாப்டர் 12வது ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்கார். ஸோ அவரோட சக்தியினால தான் உலகம் முழுதும் உண்டாகி நிலை பெற்று அப்புறம் மறைஞ்சு போகிறது இல்லையா. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டே உலகத்தையும் ஒரு முறையாக வழிநடத்தி போகிறார் இல்லையா, அதன் காரணமாக தான் அவர் வந்து அகில உலகத்துக்கும் அரும்பெருள் ஈஸ்வரன், எல்லா பிராணிகளுக்கும் நண்பன், எல்லா யஜ்ஞங்களோட பயன்களையும் அனுபவிப்பவர், எல்லாத்துக்கும் ஆதாரம், சர்வ வல்லமை படைத்தவர் அப்படின்னு போற்றப்படுறார். தன்னோட சக்தியினால் தனது ஒரு சிறு அம்சத்தில் அகில உலகத்தையும் தாங்கிறார் அப்படிங்கிறது பின்னாடி வர, அதாவது இப்போ இதே சாப்டர் 42வது ஸ்லோகத்தில் டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் வெவ்வேறு காரணங்களுக்காக வேறு வேறு சுரூபங்களை எடுத்துக்கிறார். இது எல்லாத்தையும் முதல்ல செஞ்சுட்டே எல்லா செயல்லையும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பிறப்பு முதலிய எல்லா விகாரங்கள்லையும் ஒட்டாமல் தனிச்சிருக்கார். இதைத்தான் 9வது சாப்டர் 5வது ஸ்லோகத்தில் ஐஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அற்புத சக்தியை தான் இந்த ஸ்லோகத்தில் யோகம் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்புறமா 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணர், அர்ஜுனா வாசுதேவனான நான் தான் எல்லாத்துக்கும் எல்லா உலகத்துக்கும் தோன்றத்துக்கு காரணம், என்னாலேயே எல்லா உலகமும் இயங்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் இருக்கக்கூடிய அறிஞர்களான பக்தர்கள் வந்து பரமேஸ்வரனான என்னை வந்து கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் உபாசனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா எல்லா உலகமும் பகவான்கிட்டேருந்து தான் உண்டாருது, அதனால் பகவான் தான் உலகம் உண்டாரத்துக்கான மூல காரணம் அப்படின்னும் நிமித்த காரணம் அப்படின்னும் புரிஞ்சுக்கணும். அதனால் அவர் எல்லாத்த காட்டிலும் சிறந்தவர். இப்படி புரிஞ்சுக்கிறது தான் பகவானை எல்லா உலகத்துக்கும் தோன்றுவதற்கும் காரணம் அப்படின்னு புரியறது ஆகும். இப்போது பகவானோட யோக சக்தியினால தான் இந்த படைப்பு சக்கரம் சுழல்றது. அவரோட ஆணையோட பலத்தினால தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமி அப்படிங்கிறதுலாம் நித்தியப்படி சுழல்றது. அவரோட ஆணையினால தான் எல்லா பிராணிகளும் தன்னோட கர்ம வினைப்படி நல்லதும் தீயதுமான பிறவிகளில் பிறந்து தம்மோட வினைப்பயன்களை அனுபவிக்கிறது. இப்படி எல்லாத்தையும் இயக்குபவராகவும் அடக்கி ஆள்றவராகவும் பகவானை புரிஞ்சுக்கிறது தான் அகில உலகமும் பகவானால் இயங்குகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதாகும். பகவான்கிட்ட ரொம்ப பிரேம இருக்கிறவங்க, பகவான்கிட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறவங்க பகவானோட குணங்கள் அருமை பெருமைகள் அதை நல்லா புரிஞ்சுட்டு உணர்ந்தவங்க அப்படி இருக்கக்கூடிய புத்திமான் ஆன பக்தர்களைத்தான் பாவ சமன் விதாகா அப்படிங்கிற வார்த்தையால் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சொன்ன மாதிரி பகவான் வந்து எல்லா உலகத்தையும் படைக்கிறவர் அழிக்கிறவர் வழிநடத்தி செல்றவர் அப்படின்னு அறிஞ்சுட்டு பின்னாடி வர்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி ரொம்ப ஸ்ரத்தையோடையும் பிரேமையோடையும் மனம் புத்தி புலன்கள் மூலம் ரொம்ப இடைவிடாமல் பகவானை நினச்சி சேவை செய்கிறதே பகவானை பூஜிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது 9வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், பார்க்கலாம், அர்ஜுனா இடைவிடாது என்கிட்டயே மனசை செலுத்தினவங்களும் என்னிடமே உயிரை அர்ப்பணம் செஞ்சவங்களுமான பக்தர்கள் என்னோட பக்தியோட விளக்கத்து மூலமாக தங்களுக்குள்ளே என்னோட பிரபாவத்தை விளக்கின்றோம், என்னோட குணங்களையும் பிரபாவங்களையும் பேசிண்டோம், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அப்புறம் வாசுதேவனான என்கிட்டயே தான் இளைப்பாறுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவானோ பகவானே நம்மளோட பிரேமைக்குரியவர் நெருங்கிய நண்பர் நம்மோடவர் அவரே அடையத்தகுந்தவர் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பிரியமாக இருக்கிறவர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அனன்யமாக வேறு சிந்தனையே இல்லாமல் பகவான்கிட்ட லயிச்சிருக்க முடியும். பகவானை தவிர எந்த பொருள்லையும் பிரேமையோ பற்றோ கவர்ச்சியோ இல்லாமல் இருக்கிறது எப்போதுமே பகவானோட நாமங்கள் குணங்கள் பிரபாவங்கள் லீலைகள் சொரூபம் இதை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறது. அப்புறம் சாஸ்திரங்களில் விதித்த கடமைப்படி கடமையை செய்கிறது, உட்கார்ந்தாலும் சரி எழுந்தாலும் சரி தூங்கினாலும் சரி மூச்சுட்டிருந்தாலும் சரி போனாலும் சரி வந்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி குடித்தாலும் சரி இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு கணம் கூட பகவானை மறக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து முன்னாடியே 8வது சாப்டரில் 14வது ஸ்லோகத்துலேயும் 9வது சாப்டரில் 22வது ஸ்லோகத்தையும் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி யாரோட வாழ்க்கை முழுதுமே பகவானுக்கு உரியதோ யார் வந்து புலன்களில் எல்லா இயக்கத்தையும் பகவானுக்கு உரியனவாக வச்சுருக்காளோ எவர் வந்து ஒரு கணம் கூட பகவானை மறக்கிறது அப்படிங்கிறது பொறுக்க முடியாத துன்பமாக இருக்கோ யார் வந்து பகவானுக்காகவே உயிர் வாழ்கிறாலோ சாப்பிட்றது குடிக்கிறது நடக்கிறது நிற்கிறது தூங்கிறது இந்த மாதிரி எல்லாமே தன்னோட வசதிக்கு இல்லை பகவானுக்காகவனா இதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள மத்கத பிராணஹா அப்படின்னு சொல்கிறாராம். இப்போது பகவான்கிட்ட ஸ்ரத்தையும் பக்தியும் நம்பிக்கையும் பிரேமையும் இருக்கக்கூடிய பக்தர் வந்து அவங்க அவங்க அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் பிரபாவங்கள் தத்துவங்கள் லீலைகள், திருமைகள், ரகசியங்கள் இதை வந்து ஒத்தருக்கொத்தர் பலவாறு பரிமாறிண்டு விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்ரத்தையும் பக்தியும் தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி திருநாமம், குணங்கள், பிரபாவம், லீலை, ஸ்வரூபம் இதை நினச்சி பாடுறது, மனசில் நினைக்கிறது ஒரு பக்கம், அதை பற்றி சத்சங்கத்து மூலமாக பேசுறது இன்னொரு பக்கம், அதே மாதிரி பாடுறது, இதை நினச்சி பாடிக்கலாம், பாடி அவங்களோட அந்த பக்தியோட ரசத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிற எல்லா செயலையும் இடைவிடாது பேரன்போடு அவரோட தரிசனத்தையும் திருமேனியை திருமேனியோடு தொட்டு விளையாடுற மாதிரியும் அவரோட பேசுறது மாதிரியும் விளையாடிண்டே இருக்கிறது இல்லையா, இதுக்கு பேர் தான் பகவானோட எப்போதுமே இன்புட் இருப்பது அப்படின்னு சொல்கிறாளாம். இப்போது 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, தியானம் முதலியவற்றால் எப்போதுமே என்னிடமே ஈடுபடுகின்றவர்களும் பேரன்போடு வழிபடுகின்றவர்களுமான அந்த பக்தர்களுக்கு எந்த புத்தியோகத்தின் மூலம் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த தத்துவஞான வடிவாகிய புத்தியோகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ முன்னாடி ஸ்லோகத்திலே பார்த்துருக்கோம் இல்லையா, புதா மச்சித்தா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்துருந்தா கூட அதில் பார்த்தோன்னா பயனில் விருப்பில்லாமல் பகவானை தவிர வேறு புகழே கிடையாது, அவர்கிட்ட தான் ஈடு இணையற்ற அன்பு இருக்குது நம்மள்ட்டையும், நம்மளும் அவன் மேலே அவ்வளோ அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதையே அந்த ரெண்டு வார்த்தைகளும் குறிக்கிறதுன்னு சொல்கிறான். அதாவது முந்தின ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரியே பக்தர்கள் வந்து உலகியல் போகங்களுக்காக பகவானை வழிபடலை, எந்த விதமான பயனும் கேட்காம நிஷ்காமமாக வேறு ஒன்றுத்தையும் மனசில் கொள்ளாமல் ஒரே முகமாக பிரேமையாக பகவானை வந்து இடைவிடாது பூஜிப்பவங்களுக்கு பிரீதி பூர்வகம் பஜதாம் அப்படின்னு சொல்கிறாளாம். அதுபடியே பார்த்தோன்னா பக்தரோட உள்ளத்துலலாம் பகவானோட பிரபாவம், பெருமை, ரகசியம், நிர்குண உருவமற்றதன் தத்துவம், லீலா ரகசியம் பெருமை இதோட கூட சகுணமான உருவமற்ற உருவமுள்ள பகவானோட தத்துவம் இது எல்லாத்தையும் உண்மையாக அறிவு புரிஞ்சிக்கிறதுக்கு சக்தி அளிக்கிறாரே, அதுதான் புத்தியோகம் தர்றது அப்படிங்கிறத குறிக்கிறதான். இதைத்தான் 7-9 அத்தியாயத்தில் விஞ்ஞானத்தோட கூடிய ஞானம் அப்படின்னு சொல்கிறார். இந்த புத்தியோகத்தின் மூலமாக பகவானை நேரடியாக அனுபவிக்கிறது தான் பகவானை அனுபவிப்பது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போது 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அருள் புரியறதுக்கு தான் அவங்களோட உள்ளத்தில் நிலச்சி நின்று அறியாமையினால் அவளுக்கு இருக்கக்கூடிய இருளை ஒளிமயமான தத்துவஞான வடிவான விளக்கில் நானே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது என்னோட பக்தர்பால் அருள் பாலிப்பதற்காகவே நானாகவே அவர்களுடைய அஞ்ஞான இருளை போக்குகிறேன், இதற்காக அவங்க வேற சாதனை புரியணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இப்போது பார்த்தோன்னா முன்னாடி ஸ்லோகத்திலேயே புத்தி யோகத்தை பற்றி சொன்னார் இல்லையா. ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய நிர்குண நிராகாரமான தத்துவத்தையும் சகுண நிராகாரமான தத்துவத்தையும் அதுபோலவே சகுண உருவமுள்ள தத்துவம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதைத்தான் 7வது 9வது அத்தியாயத்தில் விஞ்ஞானத்தோட கூடிய ஞானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி தான் சந்தேகம், தவறான எண்ணம் அப்படிங்கிறது மூலமாக குறைகளை அறவே ஒழிந்த இந்த தெய்வீக ஞானத்தை தான் இங்கே பாஸ்வதா ஞான தீபேன அதாவது ஒளி மிகுந்த ஞான தீபம் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் பக்தர்களோட உள்ளத்தில் பகவானோட தத்துவங்களை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அஞ்ஞான திரை அறவே விலகி விடுகிறது, அஞ்ஞான இருள் அழிந்து விடுகிறதுன்னு சொல்கிறான். ஸோ ஞானதீப ஒளியினால் அஞ்ஞானம் அழிகிறது, பகவான் அடைகிறது அப்படிங்கிற ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. ஆனால் இதில் எது முன்னாடி எது பின்னாடி என்று பிரித்து பார்த்தோன்னா முதல்ல அஜ்ஞான அழிவு, அதே க்ஷணத்தில் பகவானோட பிராப்தி நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம இல்லையா. இப்போது 12 மற்றும் 13 ஸ்லோகத்தில் அர்ஜுனர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அர்ஜுனன் சொல்கிறார், ஏய் கிருஷ்ணா, நீங்கள் பரபிரம்மம், பரமபதம் ரொம்ப புனிதமானவர், என்ன எல்லா ரிஷியும் உங்களை வந்து உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கா, தெய்வீகமான புருஷர் நீங்கள், முழு முதற் கடவுளாக இருக்கே, பிறப்பற்றவராக இருக்கே, எங்கேயும் வியாபிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. சரி, அந்த மாதிரியே தேவரிஷியான நாரதரும் ரிஷிகளான அசிதரும் தேவலரும் அப்புறம் மகர்ஷியான வியாசரும் கூட சொல்கிறாங்க, நீங்களும் அதே மாதிரி தான் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலி பார்த்தோன்னா அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, எந்த நிர்குண பரமாத்மாவை பரபிரம்மம்னு சொல்கிறாங்களோ அது உங்களோட சுரூபந்தான், உங்களோட நிரந்தரமான ஸ்தானம், சத் சித் ஆனந்தமயமானதும் தெய்வீகமானதும் உள்ளது சரியா. உங்களை தவிர வேறாக இல்லாததுனால அதுவும் உங்களோட சுரூபமே. உங்களோட நாமங்களாட்டும் குணங்களாட்டும் பிரபாவங்களாட்டும் லீலைகளாட்டும் ஸ்வரூபங்களாட்டும் இதை பற்றியெல்லாம் கேட்குறதாகட்டும் சிந்திக்கிறதாகட்டும் கீர்த்தனை செய்கிறதாகட்டும் இது எல்லாத்தையும் மனசை வந்து எல்லாமே வந்து மனசை ரொம்ப புனிதப்படுத்துறது, அதனால் நீங்கள் ரொம்ப புனிதமானவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரியே இந்த ஸ்லோகத்தில் சர்வே ருஷயா அப்படிங்கிறார். அப்படின்னா மார்க்கண்டேயர் அங்கிரஸ் முதல்ல எல்லா ரிஷிகளையும் சொல்கிறது, அது நான் சொல்கிறது சரிதான்னு காட்டுறதுக்காக அர்ஜுனன் வந்து இந்த ரிஷிகள் சொல்கிறதையும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காமிக்கிறார். இந்த ரிஷிகள் வந்து உங்களை என்றும் உள்ளவர், ஒரே சீரானவர், அழிவு குறைவு அற்றவர், தெய்வீகமானவர், தாமே பிரகாசிப்பவர், ஞானமே வடிவானவர், எல்லாருக்கும் முதன்மையான தேவர், பிறப்பற்றவர், தோற்றம் முதலிய 6 விகாரங்களற்றவர், இங்கும் நிறைந்தவர் அப்படின்னு கூறுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது என்ன, அர்ஜுனன் சொல்கிறத ரிஷிகள் சொல்கிறத வச்சு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார் அர்ஜுனன். அதனால் நீங்கள் தான் பரபிரம்மம், பரமபதம், பரிசுத்தமானவர் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட ஐயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஆக்சுவலி பீஷ்மர் இருக்கார்ல, அவர் வந்து துரியோதனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணரோட பெருமையை ஒரு வாட்டி சொல்லியிருக்கார், டீட்டெயிலாக சொல்லும்போது சொல்லியிருக்கார். துரியோதனா, பகவான் வாசுதேவன் வந்து எல்லா தேவதைகளுக்கும் தேவதை, எல்லாரோட இவர் ரொம்ப சிறந்தவர், இவர் தான் தர்மம், தர்மம் எல்லாம் தெரிஞ்சவர், எல்லாருக்கும் வரம் கொடுப்பவர், எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுபவர், இவர் தான் படைக்கிறவர், இவர் தான் செயல் செய்கிறவர், தனக்குத்தானே அவர் தான் பிரபு, நடந்தது நடப்பது நடக்கப் போவது சந்தியை திக்குகள் ஆகாயம் இது எல்லாவற்றையும் முறைகளை இவர் தான் வகுத்து கொடுத்தார். மகாத்மாவும் அழிவற்றவருமான இந்த பிரபு ரிஷிகள் தவம் உலகம் இதை படைக்கின்ற பிரஜாபதியையே படைத்தார். எல்லா பிராணிகளுக்கும் மூத்தவரான சங்கர்ஷ்ணமூர்த்தியையும் இவர் தான் படைத்தார். எவரை வந்து அனந்தர் அதாவது முடிவற்றவர் அப்படிங்கிறாங்களோ, மிகப்பெரிய பர்வதங்களையுடைய பூமி முழுவதையும் எவர் தாங்குகின்றாரோ அந்த ஆதிசேஷனும் இவரிடம்தான் இருக்கார். இவரே வராகர் நரசிம்ம வாமரர் அப்படிங்கிற அவதாரங்கள்லாம் எடுத்தார். இவர் தான் எல்லாத்துக்கும் தாயும் தந்தையும் ஆவார். இவரை காட்டிலும் சிறந்தவர் யாருமே கிடையாது. இவர் வந்து கேசவன் ஒளியே வடிவானவர், எல்லா உலகங்களுக்கும் பாட்டனர். ரிஷிகள் இவரை வந்து ரிஷிகேஷன் அப்படிம்பாங்க. இவரே ஆச்சாரியர், இவரே பித்ருக்கள், இவரே குரு. இந்த கிருஷ்ணன் யாரிடம் மகிழ்ச்சி கொள்கிறாரோ அவர் வந்து அழிவற்ற லோகத்தை அடைவார். பயம் மூண்டுடுத்துன்ன இந்த கேசவனை சரணடைஞ்சு துதி செஞ்சுட்டோன்ன அந்த மனிதன் பரமபதத்தை பெறுறான். ஸோ யார் கிருஷ்ணரை வந்து சரணடைகிறாங்களோ அவங்க வந்து மோகத்தை அடைய மாட்டாங்க. மிகப்பெரிய பயத்தில் மூழ்கினவங்களை கூட பகவான் வந்து எப்போதுமே காப்பாற்றுவார் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக துரியோதனனுக்கு உபதேசம் பண்ணி கூட அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் கேட்கலை அப்படிங்கிறது தான் இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போது தேவரிஷி ரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்கும்போது அர்ஜுனன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நாரதர் அசிதர், தேவலர், யாசர் இவங்க நாலு பேர் பேரை மட்டும் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த நாலு பேர் வந்து பகவானோட உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுட்டவங்க, பிரேமை கொண்ட பக்தர்கள், பகவான்கிட்ட அளவில்லாத பிரேமை கொண்ட பக்தர்கள், ரொம்ப ஞானியான மகர்ஷிங்க. இவங்க வாழ்ந்த காலத்தில் சிறந்த மகா புருஷர் அப்படின்னும், சத்தியம் பேசுவார்கள் அப்படின்னும், மதிக்கத்தக்க பெரியவர்கள் அப்படின்னு கருதப்பட்டாங்க. இதனால தான் இவங்களை ரொம்ப முக்கியமான ரிஷிகளாக அர்ஜுனன் கோட் பண்ணுறார். பகவானோட மகிமையை இவங்க எப்போதுமே பாடிட்டுருப்பாங்க. பகவானோட பெருமைகளை பரப்புறது தான் இவங்களோட வாழ்க்கையோட லட்சியம், அதாவது தலையாய பணி. மகாபாரதத்தில் இவங்களும் மற்ற ரிஷிகளும் மகர்ஷிகளும் பகவானை எப்போதுமே புகழ்ந்து பாடுறது தான் பண்ணிட்டுருப்பாங்க. ஆக்சுவலி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி எந்தெந்த ரிஷி என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் பீஷ்மர் வந்து இவருக்கு துரியோதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்த்தோம் இல்லையா, பார்த்தேலா. அது எல்லாமே இந்த ரிஷிகள் வந்து பகவானை பற்றி சொன்னதை பீஷ்மர் கேட்டிருக்கார். அது மூலமாக ரிஷிகள் மூலமாக கேட்டதை தான் துரியோதனுக்கு அட்வைஸாக கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ரிஷிகள் மட்டும் சொன்னாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீங்களே என்ட்டு உங்களோட ஒப்பற்ற பிரபாவங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்போதும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதனால் நான் உங்களை பரமாத்மாவையே எண்ணுவது சரிதான் அப்படின்னு சொல்கிறாராம் அர்ஜுனர். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஒரு சில கதைகள்லாம் சொல்லியிருக்கேன், நாரதரை பற்றியும் வேதவியாசரை பற்றியும் சொல்லியிருக்கான். அதில் பார்க்கும்போது நாரதர் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருக்கா, ஆனால் தேவரிஷி நாரதர் அப்படின்னு ஒருத்தரே ஒருத்தர் தான். அவர் என்னென்னா முற்பிறவியில் ஒரு வேலைக்காரியோட மகனாக இருந்தாராம். இவரோட தாய் வந்து மகர்ஷியில் ஆசிரமத்தை பிரிக்கி மூழ்கி அப்புறம் சாப்பிட்ட பாத்திரத்தில் அலம்பி இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஸோ அஞ்சு வயசு, இவருக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது இவங்க தாயார் வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இவருக்கு வந்து உலக சம்பந்தம் அவரை விட்டு போயிடுச்சு. ஸோ காட்டில் உட்காந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்து பகவானோட ஸ்வரூபத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். தியானம் பண்ண இவரோட மனசு அலைமாஞ்சிருக்கிற அந்த மனசு வந்து அப்படியே ஊஞ்சி போயிடுச்சு. ஒரே முனைப்பு, அதாவது ஏகாகிர சித்தம் வந்துருச்சு. இவரோட உள்ளத்தில் வந்து பகவான் பிரகாசிச்சிட்டார். ஆனால் அது ஒரு க்ஷண நேரம்தான். ஸோ அந்த க்ஷண நேரத்தில் அழகான அந்த ரூபத்தை இவருக்கு காட்டிட்டு பகவான் மறைஞ்சிட்டார். உடனே இவருக்கு என்ன ஆயிடுத்து, ரொம்ப படபடப்பாயிடுது. மறுபடியும் மனசை திலை நிறுத்தி பகவானை தியானம் செய்ய ட்ரை பண்ணார். ஆனால் பகவானோட சுரூபம் காண கிடைக்கல. அப்போது வானத்தில் ஒரு குரல் இருந்தது, குரல் வந்தது என்னென்னா, மகனே இந்த பிறவியில் உனக்கு என் தரிசனம் கிடைக்காது, இந்த உடல் நீங்கியதுக்கு அப்புறம் என்னோட பணியாளனாக என்ன அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்டவுடனே அவர் மனசு வந்து சமாதானம் அடைஞ்சிருக்கு. எப்போது மரணம் வரும் அப்படின்னே காத்துட்டு இருந்தாராம். ஒன்றுத்துலேயும் பத்து இல்லாமல் பூமியை சுற்றி வந்துட்டு இருந்தாராம். சரியான நேரம் வந்தவுடனே இவரோட பூத உடல் வந்து கீழே வந்து கல்பத்தோட முடிவில் பகவானோட பிராணனோட உடல் புகுந்துட்டார். அடுத்த கல்பத்தில் பிரம்மாவோட மானசீக புத்திரரை மனசுலேருந்து தோன்றுறார். அதுலேருந்து இடைவிடாத பிரம்மச்சரியத்தை வச்சுண்டு வீணை வாசிச்சுட்டே பகவானோட குணக்கீர்த்தனம் செஞ்சுட்டே இருக்கார். இது வந்து பாகவதம் முதல் கந்தத்தில் ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கான். இதுலேயே பார்த்தோம்னா மகாபாரதத்தில் சபாபர்வம் அஞ்சாவது அத்தியாயத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது தேவரிஷி நாரதர் வேதங்கள் உபனிஷத்துங்களோட மர்மம் எல்லாத்தையும் தெரிஞ்சவர், தேவர்களால் பூஜிக்கப்படுறவர், இதிகாச புராணங்களுக்கு இருக்கக்கூடிய நுட்பத்தை நன்னா அறிஞ்சவர், பின்னாடி போன கல்பங்களில் செய்திகள் எல்லாமே தெரிஞ்சவர், நியாயம் தர்மம் இதோட தத்துவத்தை புரிஞ்சின்றவர், சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் ஆயுர்வேதம் அப்படிங்கிற வேதங்களெல்லாம் ஃபுல்லாக கற்றுண்டவர், ஒன்றுக்கொன்று முரணா தோன்றுகின்ற வேத வாக்கியங்களை ஒற்றுமைப்படுத்தி பொருள் சொல்கிறவர், நல்ல பேச்சாளர், நீதி அறிந்தவர், கற்றதை வந்து மறக்காதவர், நல்ல நினைவுள்ளவர், ஞானி, கவி, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பகுத்தறிகிற திறமை பெற்றவர், எல்லா பிராணிகளும் ஒரே தத்துவத்தில் முடிவு காண்றதில் வல்லவர், நியாய வசனங்கள் குணதோஷங்கள்லாம் தெரிஞ்சவர், பிரகஸ்பதி போன்ற வித்வான்களோட ஐயங்களை கூட போக்குறதுல ரொம்ப திறமசாலி, தர்மம் அதர்மம் காமம் மோட்சம் அதில் இருக்கக்கூடிய உண்மையை தீட்டையில் தெரிஞ்சின்றவர், எல்லா பிரபஞ்சத்துலேயும் மூலகத்துலேயும் எங்கு எது எப்போ நடந்தாலும் எல்லாத்தையுமே யோக பக்தியினால் நேராக பார்க்குறவர், சாங்கியம் யோகம் அப்படிங்கிற சாஸ்திரங்களோட பிரிவு நன்னா தெரிஞ்சவர். தேவர்களும் அசுர்களுக்கும் கூட வைராக்கியம் புகட்டுறதுக்கு இவர் தான் சரியான ஆள். சமாதானம் போர் இதோட நுட்பத்தை நல்லா தெரிஞ்சது. செய்யத்தக்கது செய்யத்தகாதது இதை அழகாக பிரித்து காட்டக்கூடியவர். ஆறு வித திறமைகளை உபயோகத்தில் ரொம்ப வல்லவர். எல்லா சாஸ்திரங்களையும் கத்துண்டவர். போர் முறை தெரிஞ்சவர். சங்கீதத்தில் பயங்கர ஜீனியஸ். பகவானோட ஈடுபாடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது அவருக்கு. ஈடு இணையற்ற பக்தி அவரோடது. அப்புறம் வித்யைகளும் நற்குணங்களுக்கும் உறைவிடமே அவர் தான். நல்ல நடத்தைக்கு ஆதார புருஷர். எல்லோருக்கும் நல்ல இதையே செய்கிறவர். எங்கு இருந்தாலும் செல்வாக்கு இருந்திருக்கிறவர். உபனிஷத்துலேயும் புராணத்துலேயும் இவரோட பவித்திரமான கதைகள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இப்போது அடுத்தது வேதவியாசரை பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பகவானோட ஒரு அம்சாவதாரம் அப்படிங்கிறான். இவர் வந்து ஒரு தீவில் பிறந்தார். அதனால் வைபாயனர் அதாவது தீபம் தீவு வைபாயனர் தீவில் பிறந்தவர் அப்படிங்கிற பேர் வந்ததான் அவருக்கு. இவர் வந்து ரொம்ப கருத்த நிறைமுடையவர். அதனால் கிருஷ்ண வைபாயனர் அப்படின்னும் பேர் இருக்கும் அவருக்கு. இது வந்து வேதங்களை வந்து நானாக பிரித்தாராம். அதனால தான் இவருக்கு வேதவியாசர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது பெயர் இருக்குது சாரி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது இவருக்கு. இவர் வந்து பராசரரோட குமாரர். இவரோட அம்மா வந்து சத்யவதி. இவர் பிறந்த உடனே தவம் புரிய அவர் பராசரர் காட்டுக்கு போயிட்டார். ஸோ இவர் வந்து பகவானோட தத்துவத்தை முழுசாக உணர்ந்தவர். இணையற்ற மகாகவி. இவரோட ஞானம் வந்து எல்லையற்றது. அப்புறம் இவரை சொல்லும்போது ஆழம் காண முடியாத ஞானக்கடல்னும் கல்வியின் எல்லை நிலம்னும் சொல்கிறாங்க. கவித்திறனும் அதே மாதிரி தான். வியாசரோட உள்ளப்பிற்கும் சொற்பிற்கும் உலகத்தில் எல்லா நியாயத்தையும் வெளிப்படுத்திடுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தோன்னா இந்த பிரம்மசூத்திரத்தெல்லாம் வந்து பகவான் வியாசர் தான் எழுதினார். மகாபாரதம் போன்ற உலகியருக்கு அப்பாற்பட்ட சிறந்த நூல் அதையும் அவர் தான் எழுதினது. அப்புறம் 18 புராணம் உபபுராணம் அதெல்லாமும் அவர் தான் எழுதினது. ஒவ்வொரு தார்பர யுகத்திலையும் வேதங்களை பிரிக்கிற ஒவ்வொரு வியாசர் உண்டு. இந்த வைவஸ்வத மந்திரத்தில் உதிச்ச பராசர புத்திரரான கிருஷ்ணத்வைபாயனர் 28வது வியாசர் அப்படின்னு சொல்லப்படுறார். இவர் தான் தனது முக்கிய சிஷ்யனான பைலருக்கு ருக்வேதத்தையும் வைஷம்பாயருக்கு எதிர்வேதத்தையும் ஜெய்மினிக்கு சாமவேதத்தையும் சுமந்துவுக்கு அதர்வண வேதத்தையும் கற்றுக் கொடுத்தாராம். ஸோ சூதகுலத்தில் பிறந்த பெரும் அறிவாளியான ரோமஹர்ஷனருக்கு இதிகாச புராணங்கள் ஃபுல்லாக கற்பித்து கொடுத்துருக்கார். இப்போது தேவரிசி நாரதர் சொல்லும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா உலகத்தையும் படைக்கிறவர், எல்லோர் உள்ளங்களையும் தெரிஞ்சின்றவர், சாத்தியர்களுக்கும் தேவதைகளுக்கும் யார் ஈஸ்வரரோ அதுக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கண்டேயர் சொல்லும்போது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து யாகங்களில் யாக சுரூபன், தவங்களில் தவஸ்வரூபன், முக்காலத்திலையும் இருக்கிறவர் அப்படின்னு சொன்னாராம். பிருகுமுனிவர் என்ன சொன்னார்னா, இவர் தேவதைகளுக்கும் தேவதை, முன்னைக்கும் பழமைக்கும் பழமையான மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். வியாசர் சொல்லும்போது இவர் வந்து இந்திரனை இந்திரனாக்குனதே இவர் தான். தேவதைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறார். ஆங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காருனா, இவர் வந்து எல்லா பிராணிகளையும் படைத்தவர் அப்படின்னு ஆங்கிரஸ் மகர்ஷி சொல்லியிருக்கார். பிரம்மாவோட மானசீக புத்திரர்களான சனத்குமாரர் என்ன சொல்லியிருக்காங்க, இவரோட தலை உச்சியில் ஆகாயம், புஜங்கள் பூமி, வயிற்றில் மூவலங்கமும் இருக்குது. அதே மாதிரி இவர் சனாதரனான புருஷர். தவத்தினால உள்ளை தூய்மை பெற்ற சாதகர்கள் இவரை நல்லா தெரிஞ்சுப்பாங்க. ஆத்மாவை தெரிஞ்சுட்டு திருப்தி அடைஞ்ச ரிஷிகள் கூட இவர் பரம உத்தமன் அப்படின்னு தான் கொண்டாடுறாங்க. ஸோ யுத்தத்தில் புறமுதுகு காட்டி ஓடாத ராஜ ரிஷிகள் கூட இவர் தான் பரமகதி அப்படிங்கிறத சொல்கிறது. இது எதில் வருதுன்னா, மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வத்தில் 68வது ஸ்லோகத்தில் இந்த டீட்டெயிலாம் வரலாம். ஸோ இதோட இந்த பாட்காஸ்ட்டை நிறுத்திக்கிறேன். ஸோ 13 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு 10வது அத்தியாயத்தில். 14-27 வரைக்கும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பை பை.